அத்தியாயம் 3. என்னை வழிபடு, எனக்கு வந்தனம் செய். நீ எனக்கு மிகவும் பிரியமானவனானதால் உனக்கு நான் பரம இரகசியமான மறைந்து நிற்கும் உண்மைகளை இப்போது கூறுகிறேன். இதை நீ என்னிடம் இருந்து கேட்பது மிகவும் உபயோகமாயிருக்கும். நீ என்னை எப்போதும் நினைத்திரு, என் பக்தனாகு, என்னை வழிபடு, எனக்கு வந்தனம் செய். நீ கண்டிப்பாக என்னிடம் வந்து சேருவாய். நான் இதை உனக்கு சத்தியம் செய்கிறேன், ஏனென்றால் நீ எனக்கு பிரியமானவன். பகவத்கீதை 18 ஸ்லோகா 64-65. இந்த ஸ்லோகத்தில் வரும் பிரம்மம் என்ற வார்த்தைக்கு எல்லா சாஸ்திரங்களிலும் உள்ள உன்னதமான சாரம் என்று பொருள். ஒருவன் தனது மனம், உடல், வாக்கு அனைத்தையும் குருவின் தாமரை பதங்களில் அர்ப்பணிக்கவில்லையானால் ஸ்ரீகிருஷ்ணர் இப்படியான உள் இரகசியங்களை கூறமாட்டார். நாம் குருவிடன் எந்தவிதமாக சரணடைய வேண்டும்? அதையும் பகவான் கீதையில் கூறுகிறார். நீ இந்த இரகசியமான ஆன்மீக அறிவை குருவிடம் உன்னை சமர்ப்பித்து அவருக்கு சேவை செய்து திருப்தி செய்து முறையுடன் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். குரு எல்லா உண்மைகளையும் உணர்ந்தவராதலால் அவரால் இதை உனக்கு உபதேசிக்க முடியும். பகவத்கீதை 4:34. முதலில் ஒருவன் தன்னை குருவிடம் அணுகி அவரிடமிருந்து அறிந்து கொள்வதற்கு தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். குருவை அணுகுவதற்கு 3 வழிகள் உள்ளன. 1. பிரணிபதேனா, அதாவது தன்னை சமர்ப்பித்தல். 2. பரிப்ரஸ்னேனா, முறையோடு கேட்டு தெரிதல். 3. சேவையா, அடக்கத்துடன் சேவை செய்தல். குருவிடம் அடக்கமின்றி விடை கிடைப்பதற்காக மட்டும் கேள்விகள் கேட்பவனுக்கும் கேட்ட வினாவையே திரும்ப திரும்ப கேட்பவனுக்கும் அவர் மேலெழுந்த வாரியாக சாதாரண ஜனங்களுக்கு அளிக்கும் பதிலை மட்டுமே கொடுப்பார். சர்வ ஹுக் யதம் என்று கூறப்படும் மிக ஆழ்ந்த மறைந்து நிற்கும் உண்மைகளை இவர்களுக்கு கூறமாட்டார். மேலும் ஸ்ரீகிருஷ்ண பகவானே இந்த விஷயத்தில் சத்தியம் கொடுத்துள்ளார். எவர் ஒருவர் சிரத்த விரதம் இன்றியோ, களங்கமான மனதுடனோ, குருவிடன் சரணடையாமலோ, குருவுக்கும் கிருஷ்ண பக்தர்களுக்கும் சேவை செய்யாமலோ கீதையை படித்தால் அவர்கள் அதன் உண்மையான அறிவை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். முதலில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனிடம் மிகவும் மேலெழுந்த வாரியாக கர்மயோகத்தை போதிக்கிறார். நீ உன் செயலையெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணமாகச் செய்துவிடு, இல்லாவிட்டால் அது உன்னை உலக பந்தத்தில் ஆழ்த்திவிடும். பகவத்கீதை 3:9. அடுத்து அவர் பிரம்ம ஞானத்தை உபதேசிக்கிறார். அதன்பின் பரமாத்மாவை பற்றியுள்ள ஞானத்தை உபதேசிக்கிறார். உன் இதயத்தில் பெருவிரல் அளவில் சூட்சுமமாக வீற்றிருக்கும் விஷ்ணுவை தியானம் செய். இந்த யோகம் கர்மமாகச் செய்யும் செயல்களையும் விஞ்ஞான அறிவையும் விரதங்களையும் விடவும் சிறந்தது. எவன் ஒருவன் பரமாத்மாவிடம் சரணடைந்து யோகத்தால் முழுவதுமாக ஐக்கியமாகி அவரை மட்டும் முழு நம்பிக்கையுடன் வழிபடுவானோ அவன் எல்லா யோகிகளை விடவும் உயர்ந்தவன். பகவத்கீதை 6:47. குறிப்பாக இதுவரையிலும் ஸ்ரீகிருஷ்ணர் அவரது விஸ்வரூபத்தை காட்டவில்லை. ஒவ்வொருவரின் இதயங்களிலும் சூட்சுமமாக வீற்றிருக்கும் அவரது பரமாத்மா சொரூபத்தை தான் வழிபடக் கூறினார். பின்னால் கீதையின் கடைசி அத்தியாயத்தில் நாம் இப்போது விவரித்து கொண்டிருக்கும் மன்மனா பவ என்ற ஸ்லோகத்தை கூறுகிறார். மேலும் இந்த இடத்தில் அவர் குறிப்பாக எந்த சொரூபத்தை பற்றி கூறுகிறார் என்பதை நாம் நன்றாக சிந்தித்து அறிய வேண்டும். கொள்ளை அழகுள்ள கார்மேக மேனியை உடையவனும் பேரழகு பொழியும் கேசங்களை கொண்டவனும் எப்போதும் மயில் இறகை தலையில் சூடிக்கொண்டிருப்பவனும் சுயம் ரூபமான அந்த ஷியாமசுந்தரனைத்தான் கூறுகிறார். தனது திரு உருவத்தை மூன்று இடங்களில் வளைத்து பிருந்தாவனத்தில் ஓர் கடம்ப மரத்தின் கீழே நின்று கொண்டு வேங்குழலை தன் கொவ்வை பழம் போன்ற அழகான வாயில் நயமுடன் பிடித்து கொண்டு இதயங்களை பூரிப்பின் சிகரத்துக்கு கொண்டு செல்லும் தேனினும் இனிய அமிர்த கானத்தை பொழிந்து கொண்டிருக்கும் தன்னை, ஆம், அந்த சியாமசுந்தரனைத்தான் கூறுகிறார். நாம் எப்போதும் இந்த கிருஷ்ண ரூபத்தைத்தான் நினைக்க வேண்டும். இந்த சுலோகம் வரும் வரை இந்த இரகசியத்தை அவர் கூறவே இல்லை. முன்பு கோபியர்கள் எப்படி தங்கள் மனங்களை முழுமையாக கிருஷ்ணரிடம் கொடுத்திருந்தார்கள் என்பதை பார்த்தோம். மேலும் கிருஷ்ண பக்தர்கள் எவ்வாறு அவரது நாமம், குணம் மற்றும் லீலைகளை பற்றி கேட்பதும் உச்சரிப்பதிலும் மனதில் நிலை நிறுத்தி தியானிப்பதிலுமாக ஆன்மீக ஈடுபாட்டில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள் என்பதை பற்றியும் பார்த்தோம். மேலும் இதைவிடவும் உயர்ந்த பக்தர்கள் எவ்வாறு தங்களை முழுவதுமாக கிருஷ்ண சேவையில் அர்ப்பணிக்கிறார்கள் என்பதை பற்றியும் பார்த்தோம். சில சமயங்களில் தற்செயலாக ஏற்படும் ஆன்மீக பூரிப்பில் நம் மனம் ஸ்ரீகிருஷ்ணரிடம் மூழ்கும். ஆனால் நிரந்தரமாக மனதை கொடுத்திருக்க இயலாது. பூரண பக்தி நிலைக்கு வந்த பின்னர் மட்டுமே நம்மால் எப்போதும் கிருஷ்ணரை பற்றி நினைக்க முடியும். இந்த பக்தி ரச நிலைக்கு வருவது மிக மிக அரிது. இதற்கும் மேலான பக்தி பிரேமை என்ற நிலையை பற்றி கூற வேண்டிய அவசியமே இல்லை. மானிட உடம்பு இதை தாங்குவது கடினம். இதற்கும் மேலான பக்தி நிலைகளை தாங்க வேறு ஆன்மீக சொரூபமான உடல் தேவை. ஒருவன் பக்தனாக மத் பக்தோ ஆவதற்கு முதலில் நம்பிக்கை தேவை. அதன் பின்னர் கட்டுப்பாடுடன் வழிபாடு, அதாவது சாதனா, செய்ய வேண்டும். அதன்பின் ஆன்மீக ருசி வந்து சேரும். அதாவது ஆன்மீக காரியங்களில் மிகவும் இன்பம் காண்பான். அதன் பின்னர் முழுமையான முதிர்ந்த பற்று உண்டாகி பூரண பக்தி உண்டாகிறது. இந்நிலையை ஒருவன் அடைந்துவிட்டால் அவன் கிருஷ்ண பக்தனாகிவிட்டான் என்று சொல்லிவிடலாம். இந்த நிலை வந்தால் மட்டுமே அவன் கிருஷ்ணரை எப்போதும் நினைக்க ஆரம்பிப்பான். அடுத்து கிருஷ்ணர் சொல்கிறார், மத் யாஜி. யாஜி என்றால் யக்ஞம், படைத்தல் அல்லது தியாகம் என்று அர்த்தம். ஒருவனுக்கு மேற் சொன்னது போல் கிருஷ்ண பக்தி இன்னும் வரவில்லை என்றால், அதே சமயம் அவனுக்கு கொஞ்சமேனும் நம்பிக்கை இருந்தால் அவனை யக்ஞம், அதாவது படைப்புடன் வழிபாடு செய்ய சொல்கிறார். யக்ஞம் செய்வது உலக சம்பந்தம் என்ற பிணைப்பிலிருந்து விடுபட ஒரு நல்ல மருந்து. இது சம்பந்தமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் ராமானந்த ராய்க்கும் இடையே நடந்த உரையாடலின் சில வரிகள் இங்கு குறிப்பிடத்தக்கவை. கிருஷ்ண வழிபாட்டில் 16 வகையான பதார்த்தங்களோ அல்லது 12 வகைகளோ அல்லது வெறும் 5 வகைகளோ கொண்டு வழிபடலாம். ஆனால் அந்த வழிபாட்டில் உண்மையான பக்தி இல்லையானால் பகவான் அதில் திருப்தி கொள்ள மாட்டார். உணவிலும் தண்ணீரிலும் நமக்கு எவ்வளவு விருப்பம் உள்ளதென்பது நமக்கு எந்த அளவுக்கு பசி அல்லது தாகம் உள்ளது என்பதை பொறுத்தது. நமக்கு பசி கொஞ்சமும் இல்லாத போது ஒருவர் மிக நன்றாக சமைத்த பதார்த்தத்தை நமக்கு சாப்பிட கொடுத்தாலும் நாம், ஓ, நீ என்ன செய்தாய் என்று சிறிது ருசி பார்த்து இதில் உப்பு சரியாக இல்லை அல்லது இதில் உப்பு கூடியிருக்கிறது என்று ஏதாவது குறை கூறுவோம். மேலும் இந்த சப்பாத்தி சரியான வட்டமாக இல்லை என்றோ, ரசகுல்லா சப்பையாக உள்ளது என்றோ, பாயாசம் தண்ணீர் போல் உள்ளது என்றோ ஏதாவது ஒரு குறையை கூறுவோம். ஆனால் நாம் கடுமையான பசியில் இருக்கும்போது பழைய உலர்ந்த சப்பாத்தி என்றாலும் அதில் கொஞ்சம் நீரை தெளித்து ஒரு எலுமிச்சம் பழத்தையும் பிழிந்து அதன் மேல் விட்டு சாப்பிட்டாலும் அது ருசியாக தெரியும். எனவே நாம் பசியுடன் இருந்தால் எந்த உணவுமே ருசியாக தெரியும். இதே மாதிரிதான் நாம் பக்தியின்றி எதை பகவானுக்கு படைத்தாலும் அவருக்கு பசி எடுப்பதில்லை. அவ்வாறு படைத்த எந்த பதார்த்தங்களிலும் அவருக்கு திருப்தி இருக்காது. ஆனால் ஒரு பிரேம பக்தன் அவற்றை படைத்தால் பகவானுக்கு உடனே பசி எங்கிருந்தோ வந்துவிடுகிறது. படைத்தது 16 பதார்த்தங்களோ அல்லது வெறும் ஒரே ஒரு பதார்த்தமோ, அவர் அதை மிகவும் விருப்பமாக புசித்து பரம திருப்தி அடைகிறார். பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார், ஒருவன் எனக்கு பக்தியுடன் ஒரு இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ அளித்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகிறார். ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணரை பசிக்க வைக்கும் இந்த விதமான பிரேம பக்தி இருக்க வேண்டும். மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து இது. மாறாக பகவானின் ஆனந்தத்திற்காக நாம் ஏன் இதை படைக்க வேண்டும், முடிவில் அது நமது சந்தோஷத்திற்காகத்தானே என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு சுலோகம் வருகிறது, பகவானுக்கு பக்தி செலுத்துவது அதாவது அதோக்ஷஜா மட்டுமே மனித சம்பிரதாயத்தின் மிக உன்னதமான தர்மம். அது எந்தவித சுய பலனையும் எதிர்பாராமல் இடைவிடாமல் இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது அது அந்த ஜீவாத்மாவையும் முழுவதுமாக திருப்திப்படுத்தும். இந்த ஸ்லோகம் கிருஷ்ண பகவானை திருப்திப்படுத்தி சந்தோஷமாக வைப்பதை குறிப்பிடுகிறது. அவரை அந்த மூலப்பொருளை திருப்திப்படுத்தினால் நமது வழிபாடு வெற்றிகரமாகிறது. ஆனால் நாம் நமது மகிழ்ச்சிக்காக எந்த ஒரு செயலையும் செய்தோமானால் அது நம் உள்ளிருந்த காமத்தின் காரணமாகவே செய்ததாகும். இங்கே நாம் ஒரு முக்கியமான கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பகவானை திருப்திப்படுத்தினால் அது தானாக நம்மையும் திருப்திப்படுத்துகிறது. ஆனால் நம் திருப்திக்காகவோ சுய ஆனந்தத்திற்காகவோ வழிபாடு செய்தோமானால் அது பக்தியே அல்ல. ஏனென்றால் அவை சுயநலனுக்காக மட்டும் செய்யப்பட்டவை. இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சுயநலனையும் சுய மகிழ்ச்சியையும் குறிக்கோளாக கொண்ட எந்தவிதமான வழிபாடும் அசுத்த வழிபாடேயாகும். பெரும்பாலான வீடுகளில் வழிபாடு செய்யும்போது, பிரபோ நான் எனது எல்லா செயல்களின் பலன்களையும் உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் என்பார்கள். ஆனால் உண்மையிலேயே இதன் உள் அர்த்தம் என்ன? நானும் என் குடும்பமும் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை உள்ளடக்கியதே இது. இவ்வாறு நாம் ஒருபோதும் வழிபடக்கூடாது. கிருஷ்ணர் தன் பக்தனின் உறுதி வாக்கை காப்பாற்றுகிறார். இப்போது சுய அனுபவத்தில் கண்ட உண்மை சம்பவம் ஒன்றை கூறுகிறேன். நாம் எவ்வாறு பகவானிடம் அன்புடன் ஒட்டியிருக்க வேண்டும் என்பதை இது விளக்குகிறது. வட இந்தியாவில் உள்ள மதுராவில் கிருஷ்ணரின் சாலக்கிரம் சிலையை வழிபட்டு வந்த ஒரு பக்தர் இருந்தார். அவருக்கு விக்கிரக வழிபாட்டு முறைகளும் மந்திரங்களும் சரியாக தெரியாது. இருந்தாலும் அவர் தினமும் பூஜை வழிபாட்டை மிகவும் சிரத்தையுடன் செய்து வந்தார். அவர் தினமும் காலை 4 மணிக்கு யமுனை நதியில் குளித்துவிட்டு யமுனை நதி தீர்த்தத்தையும் பூஜைக்காக வீட்டுக்கு கொண்டு வந்து அதையே திலகமிடவும் உபயோகிப்பார். யமுனை தீர்த்தத்தை தவிர வேறு எந்த நீரையும் உபயோகிக்க மாட்டார். இந்த வழிபாட்டு உறுதியை அவர் 10 அல்லது 15 வருடங்கள் தவறாமல் கடைபிடித்து பூஜையை மிக நம்பிக்கையுடன் செய்து வந்தார். ஒரு நாள் மகா மாதத்தில் அமாவாசை அன்று கடும் புயலும் மழையுமாக இரவு காரிருளாக இருந்தது. மேலும் யமுனா நதி பெருக்கெடுத்து விஸ்ராமகாட்டா என்ற குளிக்கும் இடத்திலும் மிகவும் உக்கிரமாக தண்ணீர் சீறி பாய்ந்தது. அன்று அவருக்கு நேரம் சரியாக தெரியாமல் காலை 3 மணிக்கே யமுனாவில் குளிக்க வந்துவிட்டார். குளித்த பின்னர் புயல் காற்றும் மழையும் வந்ததால் அவர் குளிரால் நடுங்கினார். அந்த நாட்களில் கடிகாரம் எல்லோரிடம் கிடையாது. துருவ நட்சத்திரத்தையும் சுக்கிர நட்சத்திரத்தையும் வைத்து நேரத்தை கணிப்பார்கள். ஆனால் அன்று மழை மேகங்கள் அடர்ந்து இருந்ததால் நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை. கடுமையான குளிரும் மழையும் இருட்டுமாக இருந்ததால் வீட்டுக்கு வரும் பாதையை அவர் தவறவிட்டுவிட்டார். மிகுந்த இருட்டில் எதுவுமே தெரியாமல் நான் என் வழிபாட்டு உறுதியை இன்று எப்படி காப்பாற்றுவேன் என்று அங்கலாய்த்து தத்தளித்தார். அப்போது ஒரு சிறுவன் அங்கே வருவதை பார்த்தார். அவன் மழையிலிருந்து பாதுகாக்க இரண்டாக மடித்த நீளப் பையை தலையில் போட்டுக்கொண்டு கையில் ஒரு லாந்தர் விளக்கையும் பிடித்து கொண்டு அவர் பக்கம் வந்தான். ஐயா, நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று சிறுவன் கேட்டான். அவர் பதிலாக தான் வசிக்கும் தெருவின் பெயரையும் வீட்டு எண்ணையும் கூறினார். உடனே அந்த சிறுவன், ஓ, எனக்கு அந்த இடம் நன்றாகவே தெரியும், நானும் அந்த பக்கம்தான் போகிறேன், என்னுடன் வாரும், நான் கொண்டு விட்டு விடுகிறேன் என்றான். அந்த சிறுவனிடம் முழு நம்பிக்கை வைத்து இருவருமாக நடந்து வந்து கொண்டிருந்தனர். வழியில் அந்த சிறுவனோ ஒன்றும் பேசவில்லை. அவர் தன் மனத்தினுள் நினைத்து கொண்டார், இந்த இருட்டில் யாருமே இல்லாத இந்த நேரத்தில் இந்த சிறுவன் எப்படி இங்கு வந்தான்? இருவரும் குளிரில் நடந்து குறிப்பிட்ட தெருவில் வீடு வந்ததும் சிறுவன் திரும்பி, ஐயா, இதோ உங்கள் வீடு அங்கே உள்ளது, நான் இன்னும் போக வேண்டும் என்று அந்த சிறுவன் மேலே நடந்து சென்றான். அந்த பக்தன் தனது வீட்டை நோக்கி திரும்பி அடியெடுத்து வைக்க ஆரம்பித்த பின்தான் அவருக்கு சந்தேகம் எழுந்தது. உடனே திரும்பி லாந்தருடன் சென்று கொண்டிருந்த சிறுவனின் திசையில் பார்த்தார். என்னே ஆச்சரியம், அந்த சிறுவனையும் காணவில்லை, அந்த லாந்தர் வெளிச்சத்தையும் காணவில்லை. அவருக்கு இப்போதுதான் விஷயம் முழுவதுமாக புரிந்தது. தலையில் அடித்து கொண்டு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தார். என் உறுதிவாக்கை காப்பாற்ற வேண்டி பகவானே இந்த உருவத்தில் விளக்கையும் கொண்டு வந்து எனக்கு வழிகாட்டியிருக்கிறார் என்று நெஞ்சம் நெகிழ்ந்தார். வழிபாட்டின் சரியான உதாரணம் இதுதான். நமது சௌகரியத்தையும் சந்தோஷத்தையும் கவலைகளையும் பார்க்காமல் உறுதியான தீர்மானத்துடன் வழிபாடு செய்தால் அவர் நாம் படைப்பவைகளை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? அது அவருக்கு உண்மையிலேயே பசியை உண்டாக்கும். இதைத்தான் பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தில் அவர் எந்த ஒரு எளிய பொருள் என்றாலும் பக்தியுடன் அளித்தால் ஏற்றுக்கொள்வேன் என்கிறார். இதே மாதிரிதான் நாம் குருதேவரிடமும் இருக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் சேவை செய்யும் போது நம் குருதேவர் நம்மை கடிந்து உரைப்பார். இதை நாம் பெரிய மலை போல் பெரிதுபடுத்தி, என் குருதேவர் என்னிடம் முன்பு மிக அன்புடன் இருந்தார், இப்போது அவர் என்னிடம் அப்படி இல்லை, எனவே நான் இங்கிருந்து விலகி போகிறேன் என்று நினைப்பது மிகவும் தவறு. நாம் குருதேவருக்கு சேவை செய்யும் போது நிறைய சிரமங்கள் நம்மை சோதனை செய்வதற்கு எந்தே வரும். ஆனால் நம் மனம் எப்போதும் நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் என் குருதேவரையும் பகவானையும் விடவே மாட்டேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு வந்தனம் செய். அர்ஜுனன் கூறினான், பிரபோ, என்னால் இந்த போர்க்களத்தில் இப்படிப்பட்ட வழிபாடு எதுவும் செய்ய முடியாது, எனவே இதைவிடவும் சுலபமான இன்னொரு வழியை தயவு செய்து சொல்வீராக. அதற்கு கிருஷ்ண பகவான், உனக்கு இதைவிடவும் எளிதான வழி வேண்டுமா? அப்படியென்றால் நீ மாம் நமஸ்குரு, எனக்கு வெறும் வந்தனமாவது செய் என்று பதிலளித்தார். இதன் பொருள், வெறுமனே நாவளவிலோ அல்லது மனதில் கர்வத்துடனோ வந்தனை செய்வது அல்ல. பகவத்கீதை 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தில் பகவான், எல்லா விதமான மதங்களையும் நீ விட்டுவிட்டு என்னிடம் முழுவதுமாக சரணடைவாயாக என்று கூறுகிறார். இந்த உபதேசத்தை நன்கு புரிந்து கொண்டு தகுந்த மனப்பாங்குடன் வந்தனம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஒருவன் கிருஷ்ண பகவானுக்கு வந்தனம் செய்வது அவன் உலக மற்றும் பிறவி சாகரத்தினின்று வெளியே குதிப்பது போன்றதாகும். ஒருவன் 10 அஸ்வமேத யாகங்கள் செய்தாலும் அவன் திரும்பவும் பிறப்பது நிச்சயம். ஆனால் ஒருவன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இப்படி ஒரே ஒரு தடவை வந்தனம் செய்தால் அவனுக்கு இனி பிறவி துன்பமே இல்லை. ஒருவன் தன்னை முழுவதுமாக ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஒரே ஒரு முறை சரணடைந்து வந்தனம் செய்தாலே போதும், அவன் பிறப்பு இறப்பு சூழல் சக்கரத்தினின்று விடுபட்டு விடுகிறான். அவன் இன்னொரு தாயின் வயிற்றில் இனி பிறப்பெடுக்க மாட்டான். இதுதான் மாம் நமஸ்குரு என்பதின் அர்த்தம். எனக்கு நீ வந்தனம் செய். கிருஷ்ணர் இப்படி உபதேசித்த உடனே அர்ஜுனன், பிரபோ, நான் உம்மை ஒரு முறை அல்ல நூற்றுக்கணக்கான முறை வந்தனம் செய்கிறேன் என்றான். இதுவரையிலும் நாம் பார்த்த ஸ்ரீகிருஷ்ண உபதேசங்கள் யாவை? மன்மனாபவ, உன் மனதை முழுவதுமாக என்னிடம் கொடு. மத் பக்தோ, என் பக்தனாகு. மத் யாஜி, என்னை வழிபடு. மாம் நமஸ்குரு, எனக்கு வந்தனம் செய். இனி இந்த நான்கையும் ஒன்றாக சேர்த்து பார்ப்போம். மனதில் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அன்பு உள்ளத்தால் பக்தியின் எல்லா அங்கங்களையும் நேர்மையாக கடைப்பிடித்தும் நீ எனக்கு வந்தனம் செய். இதுவே சர்வ ஹூக்யதா என்று சொல்லப்படும் உயர்ந்த இரகசியங்கள் அடங்கிய பொக்கிஷமாகும். எவன் ஒருவன் இந்த ஸ்லோகத்தை முழு ஆர்வத்துடனும் சிரத்தையுடனும் பின்பற்றுகிறானோ அவன் இந்த பிறவி சாகரத்தை எளிதில் கடந்து ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பதங்களின் மேல் அவனுக்கு பிரேம பக்தி உண்டாவது மிக நிச்சயம். மேலும் சுருக்கமாக கூறுவதானால், இந்த சுலோகம் பிருந்தாவன அதாவது பிரஜபக்தியை எவ்வாறு அடைவது என்பதையே குறிப்பிடுகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா கடவுள்களுக்கும் மேலான பரம கடவுள் என்னும் அறிவு கூட பிரஜபக்தியினால் உண்டாகும் பரஸ்பர மிக நெருங்கிய இனிமையான அன்பில் அடிபட்டு அமிழ்ந்து போய்விடுகிறது. இதனால்தான் கோபியர்கள் கிருஷ்ணரை ஏ கல்வா என்றும் ஏ பக்கிரி என்றும் அழைக்கும்போது அவருக்கு எல்லா வேத கானங்களும் அவரை புகழ்ந்து பாடுவதில் உண்டாகும் திருப்தியை விடவும் இந்த ஏளன வார்த்தைகள் தேனாக இனிக்கின்றன. பகவத்கீதை ஒரு ஆரம்ப புத்தகமே, ஆனால் அதற்கு மதிப்பு கொடுப்பதை எந்த வகையிலும் சிறிதளவு கூட குறைக்கக்கூடாது. கீதை நமக்கு கொடுக்கும் அஸ்திவாரத்தில்தான் நாம் பக்தி என்ற மாளிகையை கட்டி அதில் ஸ்ரீ ஸ்ரீ ராதாவையும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணரையும் இருத்தி பரவசம் பொங்க பக்தி ரசத்துடன் பூஜை செய்ய முடியும். இதுவே பகவத்கீதையின் சாரம்.